கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய பெரியவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காலத்திலே வாழ்ந்த ஒரு நல்ல மனிதரை பற்றி அல்லாஹ் குறிப்பிடுகிறான். பொதுவாக நபிமார்களுடைய காலங்களிலும் கூட ஆங்காங்கே நல்லவர்கள் வாழ்வார்கள், சாலிஹீன்கள் வாழ்வார்கள், மக்களால் பெரிய அங்கீகாரத்தையும் மக்களிடத்திலே மதிப்பை பெற்ற நன்மக்களும் நபிமார்கள் காலங்களிலேயே அல்லாஹு தஆலா வாழ வைப்பான். கிட்டத்தட்ட மக்களிடத்திலே நபிமார்களுக்கு நிகரான அந்தஸ்தும் மரியாதையும் இப்படிப்பட்ட சாலிஹீன்களுக்கும் நல்லவர்களுக்கு அந்த மக்கள் மரியாதை செய்வார்கள். அப்படி நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்திலே வாழ்ந்த ஒரு நல்ல மனிதரை பற்றி அல்லாஹ் குறிப்பிடுகிறார். வத்லு அலைஹிம் நபல்லதி ஆதைனாஹு ஆயாதினா, நபியே ஒருவரை பற்றி நீங்கள் அந்த செய்தியை உங்கள் மக்களுக்கு சொல்லுங்கள், அவருக்கு நம்முடைய அத்தாட்சிகளை எல்லாம் நாம் வழங்கியிருந்தோம் என்று அல்லாஹ் சொன்னார். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காலத்திலே வாழ்ந்த பல்ஆம் இப்னு பாஹூரா என்ற ஒரு மிகப்பெரிய சாலிஹான மனிதர், மிகச்சிறந்த மாமேதை, பெரிய கல்விமான், உலகத்தில் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கூட வழங்காத பெரும் அற்புதங்களை இந்த மனிதருக்கு அல்லாஹ் வழங்கியிருந்தான். இந்த பல்ஆம் இப்னு பாஹூரா என்ற இந்த மனிதர் இருக்கிறாரே, இவருடைய வரலாற்றை அல்லாஹ் குர்ஆனிலே பதிவு செய்கிறான். அல்லாஹ் ஒரு ஆயத்தை கொடுத்ததாக சொல்லவில்லை, ஆதைனாஹு ஆயாத்தினா, நம்முடைய பல அத்தாட்சிகளை, பல அற்புதங்களை, பல ஆற்றல்களை நாம் இவருக்கு வழங்கியிருந்தோம் என்று சொல்கிறார். ஒரு சுருக்கமாக சொல்வதானால், அவருடைய ஆற்றலில், அல்லாஹ் கொடுத்த அத்தாட்சியில், அற்புதங்களில் ஒரு அற்புதம் என்ன தெரியுமா? பூமியில் இருந்து கொண்டு அருகை பார்ப்பார், ஒரே ஒரு அற்புதம். அல்லாஹ் நிறைய அற்புதங்களை கொடுத்ததாக சொல்கிறார், நிறைய அத்தாட்சிகளை கொடுப்பதாக சொல்கிறார். பூமியில் இருந்து அல்லாஹ்வுடைய அரசை பார்க்கிற அளவுக்கு பெரும் நசீபையும் பாக்கியத்தையும் பெரிய அற்புதத்தையும் அல்லாஹ் இவருக்கு வழங்கியிருக்கிறான். இது ஒரு அற்புதம் என்றால் இன்னொரு அற்புதம் உண்டு. அவர் கையேந்தினால் அவர் வாழ்நாளில் அவர் கேட்ட துவா எதுவும் அல்லாஹுவினால் மறுக்கப்பட்டதில்லை. இது இன்னொரு அற்புதம். முஸ்தஜாபு தாவா, இவருக்கு பெயரே, இவர் துவா கேட்டால் அல்லாஹுவினால் ஒப்புக்கொள்ளப்படும். காரணம், அல்லாஹுவின் பெயர்களில் இஸ்முல் ஆலம், மிகச்சிறந்த பெயர் என்று ஒரு பெயர் இருக்கிறது. அந்த பெயரை தெரிந்தவர் இவர். இது அவர் பெற்றிருந்த அற்புதங்களில் ஒன்று. இன்னொன்று, அல்லாஹ் கொடுத்த பெரிய அத்தாட்சி என்னன்னா, தௌராத் வேதத்தை மனப்பாடம் செய்தவர்கள் நான்கே நான்கு பேர்கள். அந்த நான்கு பேர்ல இவரும் ஒருவர். திருக்குர்ஆன மரணம் செய்தவர்கள் 4 கோடி பேர்கள், 40 கோடி பேர்கள் இருக்கலாம். ஆனால் தௌராத் என்பதை முழுமையாக மனப்பாடம் செய்தவர்கள் 4 பேர் தான். அந்த 4 பேரோடு தௌராத் வேதம் அழிஞ்சு போச்சு. அந்த 4 பேர்கள் ஒருவர் இந்த பல்ஆம் இப்னு பாஹூரா. இப்ப இவருடைய சிறப்புகளை பற்றி, அல்லாஹ் கொடுத்திருந்த அத்தாட்சிகளை பற்றி நிறைய சொல்லிக் கொண்டே இருக்கலாம். ஏராளமான நியமத்துக்களை, அருட்கொடைகளை இவருடைய வாழ்க்கையில் அல்லாஹ் அள்ளி கொடுத்தார். இவருக்கு தெரிந்தவர்கள், நண்பர்கள், குடும்பத்தார்கள், சமுதாய மக்கள். ஆனால் இவர் வாழுகிற பூமி இருக்கிறதே, ஜப்பாரின் என்ற ரவுடிகள் கூட்டத்திலே வாழ்ந்தார். ரவுடிகள் வாழுகிற கூட்டத்திலே வாழ்கிறார். ஒன்றை யோசிக்க வேண்டும், இவருடைய வரலாற்றை எல்லாம் பதிவு செய்கிற பொழுது இவரை சுற்றி நடக்கிற அத்துணை நிகழ்வுகளும் இந்த உம்மத்திற்கு பெரிய பாடம். ஒருவர் எவ்வளவு பெரிய நல்லவராக இருந்தாலும் கூட அவர் வாழுகிற குற்றம் சரியில்லை என்று சொன்னால் இவர் நிச்சயமாக பாதிக்கப்படுவார். அவர் வாழுகிற பூமி சரியில்லை என்று சொன்னால் அவரை சுற்றி பாவிகளும், முஷ்ரிக்குகளும், காபிர்களும், அல்லாஹ்வுக்கு மாற்றம் செய்யக்கூடியவர்களும் இருக்கிறார் என்று சொன்னால் அதனுடைய பெரிய தாக்கம் இவரையும் தாக்கும் என்பது வல்லாஹ் இப்னு பாஹூராவுடைய வாழ்க்கையில் பெரிய படிப்பினை. இவர் ஜப்பாரின் என்ற ரவுடிகளுடைய கூட்டங்கள் வாழுகிற அந்த பூமியில் வாழுகிறார். இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ்வுடைய உத்தரவு, ஜப்பாரீன்கள் ரவுடித்தனம் செய்து கொண்டிருக்கிறார்கள், அவர்களை அந்த பைத்துல் முக்கத்தஸ் பூமியில் இருந்து விரட்டி அடித்து விட்டு நீங்கள் பனு இஸ்ரவேலர்களை அந்த பைத்துல் முக்கத்தஸ் பூமியில் குடி அமர்த்த வேண்டும், இதுதான் உங்களின் வேலை என்று மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் உத்தரவிட்ட பொழுது ஒரு பெரும் படையுடன் இந்த ஊருக்கு பைத்துல் முக்கத்தஸ்னுடைய பூமியை நோக்கி புறப்படுகிறார்கள். இப்ப ஜப்பாரியங்கள் வாழுகிற இந்த பூமியில இவர் கேட்கிற எந்த துவாவும் கபூல். மூசா அலைஹிஸ்ஸலாம் இந்த ஊருக்குள் நுழைவதற்கு முன்னால் இந்த ஜப்பாரியங்கள் இவரை தேடி வருகிறார்கள், பல்ஆமை தேடி வருகிறார்கள். வந்து சொன்னார்கள், மூசாவும் அவர் படையும் நம் ஊருக்குள் நுழைய போகிறது, நுழைந்தால் நம் அத்தனை பேர்களையும் வெளியாக்கி விடுவார்கள், எனவே மூசாவுக்கு எதிராக நீங்கள் துவா செய்யுங்கள்.
சொன்னார், அல்லாஹுடைய நபியாயிட்டு அவரை சுற்றி மோமின்கள் இருக்கிறார்களே, அல்லாஹுவின் உத்தரவு இருக்கிறதே, ஒரு காலமும் நான் அதை செய்ய மாட்டேன், அல்லாஹுக்கு மாற்றமாக அல்லாஹுடைய நபிக்கு மாற்றமாக நான் ஒரு காலமும் கையேந்த மாட்டேன் என்று உறுதியாக பல்ஆம் சொல்கிறார். ஆனால் அவருடைய பலகீனம் அவருடைய மனைவி. மனைவி என்ன சொன்னாலும் கேட்பார். அல்லாஹு தஆலா சில பேருக்கு இப்படி பலகீனத்தை கொடுத்தனா இல்லையா? நல்ல விஷயங்களா இருந்தா ஆலோசனைக்கு பின்னால் முடிவெடுக்கிறது தப்பு இல்லை, ஆனா என்ன சொன்னாலும் கேட்கிற போக்கு சரியில்லை, எது சொன்னாலும் ஏற்றுக்கொள்கிற போக்கு சரியில்லை. இவர் பெரிய வணக்கசாலிதான், பெரிய ஆபிது தான், சரியான ஆள் தான். இவர் பாடம் நடத்தினால் 12,000 பேர்கள் இவருடைய பாடத்தில் உட்காருவார்கள். இவர் நடத்துகிற இல்ம் இருக்கிற இவர் சபையில 12,000 மாணவர்கள் உட்காருவார்களாம் ஒவ்வொரு நாளும். எவ்வளவு பெரிய ஆலிமாக இருப்பார், பெரிய ஆலிம் தான், பெரிய ஆபிது தான், அரிசை பார்க்கிற அளவுக்கு உயர்ந்தவர் தான், அல்லாஹ் இடத்திலே துவாவுக்கு மதிப்பானவர் தான். துணை இருந்தும் இவருடைய பெரிய பலகீனம் இவருடைய மனைவி. மனைவி என்ன சொன்னாலும் கேட்பார் என்பதை தெரிந்து கொண்டு இவரை எப்பொழுதும் கரைக்க பார்த்தார்கள், கரைக்க முடியவில்லை. இவர்கள் பெரிய அன்பளிப்புகளோடு அவருடைய மனைவி இடத்துல வந்து நீங்க தான் எப்படியாவது சரி பண்ணணும், துவா கேட்க வைக்கணும்னு மனைவிட்ட போட்டுட்டாங்க. என்ன செய்ய முடியும்? வந்தார் வீட்டிற்கு, மனைவி சொன்னார் நீங்கள் ஜப்பாரியங்களுக்காக துவா செய்யுங்க. அவர் சொன்னாரு மூசா நபி எதிர்த்து வராரு, ஒரு நபிக்கு எதிராக எப்படி துவா செய்யற அதெல்லாம் தெரியாது, நீங்க துவா செய்யுங்க அவ்வளவுதான். கொஞ்ச நேரம் தான் பேசினாங்க, இவர் சரின்னு முடிவுக்கு வந்துட்டார். கொஞ்ச நேரம் பேசினாங்க, சரின்னு முடிவுக்கு வந்துட்டார். என்ன நடந்தது, எப்படி நடந்தது, அவ்வளவுதான். அவர் புத்தியை விட்டு விட்டார், மூசா நபிக்கு எதிராக கையேந்துகிறார். இதுவரை அவர் வாழ்நாளில் ஏந்திய கைகள் எதுவும் வெறுங்கரங்களாக ஆக்கப்பட்டதில்லை. அல்லாஹ்வுடைய அரசோடு நேரடியாக தொடர்புடையவர். அன்றைக்கு அவர் கையேந்துகிறார் அல்லாஹ்வுக்கு எதிராக, அல்லாஹ்வுடைய நபிக்கு எதிராக, மூமினான கூட்டத்திற்கு எதிராக அவர் கையேந்துகிறார். கை ஏந்திய மறுநிமிடம் சுற்றிலும் ஜப்பாரியங்கள் நிற்கிறார்கள், ரவுடிகள் கூட்டம். அந்த மலைக்கு மேலே நின்று அவர் கையேந்துகிறார், துவா செய்கிறார். யா அல்லாஹ், மூசாவின் கூட்டம் உள்ளே வரக்கூடாது என்று துவா செய்ய வேண்டிய அவர் அவர் சொன்னார், யா அல்லாஹ், மூசாவுக்கு வெற்றியை குருந்துவாதிட்டேன். இவங்க சொல்றாங்க என்ன வார்த்தையை துவா செய்றீங்கன்னு கேட்கிறாங்க. நான் உங்களுக்காக துவா செய்ய முற்படுகிறேன், ஆனால் என் நாவு பொருள்கிறது என்று அவர் சொல்கிறார். நான் உங்களுக்கு சாதகமாக, மூசாவுக்கு பாதகமாக துவா செய்ய நான் முயற்சி எடுக்கிறேன், என் நாவு மூசாவை நோக்கி நகல்கிறது. நான் மீண்டும் மீண்டும் துவா செய்ய முனைகிறார், முடியவில்லை. ஒரு கட்டத்திலே மூன்றாவது அந்த வார்த்தை மூசாவுக்கு வெற்றியை கொடு என்ற பொழுது அவருடைய நாவு நெஞ்சு வரை வந்து வெளியே விடுகிறது. அல்லாஹ் சொன்னான், நம்முடைய அத்தாட்சிகளை நிறைய கொடுத்தோம், அவன் அந்த அத்தாட்சிகளில் இருந்து உருவி கொண்டான் என்று சொன்னான். சைத்தான் இவனை பின்தொடர்ந்தான், அவன் வலிகட்டு போய்விட்டான். நாம் நாடி இருந்தால் இவனை உயர்த்தி இருப்போம், அகலத்த இளர் அருள் துன்யாவுக்காக அவன் பின்னால் போனான், அவன் மனோயுக்திக்காக மனைவிக்காக பின்னால் போனான். அவனுக்கு உதாரணம் சொல்கிறேன் நபியே, கமசலில் கல்பு, அவன் நாயை போன்றவன் என்று அல்ல. அதை விரட்டி விட்டாலும் அது நாக்கை தொங்கவிடும், அதை விட்டு விட்டாலும் நாக்கை தொங்கவிடும். அல்லஹும் சிந்திப்பதற்காக இந்த வரலாறை சொல்கிறேன் நபியே என்று அல்லாஹ் சொன்னான். அரிசை பார்த்தவர் பின்னால் வந்த நபிமார்களால் ஜீரணிக்க முடியவில்லை. பலாமனுடைய வரலாறு என்ன நடந்து விட்டது? ஏனென்றா இவ்வளவு பெரிய அந்தஸ்தை கொடுத்து விட்டு ஈமான் உட்பட பிடுங்கிக் கொண்டார். நபிமார்கள் கேட்டார்களாம், பின்னால் வந்த நபிமார்கள் கேட்டார்களாம், யா அல்லாஹ், அல்லாஹ்வுக்கு இவ்வளவு பெரிய சிறப்புகளை எல்லாம் நீ கொடுத்தாயே ரப்பே, எத்தனை பெரிய பாக்கியங்களை கொடுத்தாய், ஈமானை ஏன் பிடுங்கினன்னு பின்னால வந்த நபிமார்கள் கேட்டாங்க. அல்லாஹ் சொன்னானா, நான் இவ்வளவு நியமத்துக்களை பாக்கியங்களை கொடுத்தேன், ஆனா ஒரு நாள் கூட அதுக்கு எனக்கு நன்றி சொல்லலன்னு, ஒரு நாள் கூட அல்ஹம்துலில்லாஹ் சுக்ர் செஞ்சதில்லை ஈமானுக்காக, நான் கொடுத்த ஈமானுக்காக, நான் கொடுத்த நியமத்துக்களுக்காக ஒரு நாள் கூட அந்த ஆள் எனக்கு நன்றி சொல்லல, அதனால அந்த ஈமானை பிடுங்கிட்டேன். அல்லாஹ் சொன்னான். கண்ணியத்திற்குரிய மேலான பெருமக்களே, ஈமான் என்பது வெறுமனே குஃபுர் சிறுக்கினால மட்டும் பிடுங்கப்படாது, நாம் செய்கிற பாவங்களினுடைய நினைவாக கூட ஈமான் பிடுங்கப்படும். நவுது பில்லாஹ் பாதுகாக்கணும், நாம காபிராகிறது, நவூது பில்லா முஷ்ரிக்காகிறது, ஷிர்கான குஃபரான வார்த்தையை சொன்னா மட்டும்தான் ஈமான் பிடுங்கப்படும் என்பதல்ல, சில பாவங்கள் நம்முடைய ஈமான் பிடுங்கப்படுவதற்கு காரணமாய் பாவங்களுக்கு சில பிரதிபலிப்புகள் இருக்கிறது. பாவங்களுக்கு சில பிரதிபலிப்புகள் இருக்கிறது. முதல் பிரதிபலிப்பு என்ன தெரியுமா? குர்ஆன் சொல்கிறது, ரான அலா குலூபிஹிம் மா கானு யக்ஸிபூன். பாவங்களின் முதல் பிரதிபலிப்பு உள்ளம் இருட்டடை ஆரம்பிக்கும். குர்ஆன் சொல்கிறது கல்பு இருட்டடை. கல்பு இருட்டான என்ன ஆகும்? முதல்ல நாம செஞ்ச பாவத்தை மறக்குவோம், செஞ்ச பாவத்தை மறக்குவோம், பின்னால பாவத்தை நியாயப்படுத்துவோம், பாவத்தை சரி காணுவோம், ஒரு காலமும் தௌபா செய்ய மாட்டோம். பாவத்தினுடைய முதல் பிரதிபலிப்பு ஆக பெரிய ஆபத்து என்ன தெரியுமா? பாவத்தை நன்மையாக பார்க்க ஆரம்பிக்கிறது. ஒரு கட்டம் தாண்டி பாவத்துல பழகி 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 ஒரு கட்டத்துல செய்தால் எந்த நிலைக்கு கொண்டு வந்துருவான்? பாவத்தை முதல்ல சாதாரணமா காட்டுவான். ஒரு மூமின் பாவத்தை நன்மையா அவன் காட்ட மாட்டான், பாவத்தை சாதாரணமா காட்டுவான். உலகத்துல ஈமான் பிடுங்கப்பட்டதற்கு சின்ன பாவம் என்று நினைக்காதீர்கள். சின்ன சின்ன கற்கள் சேர்ந்ததுதான் பெரும் மலை, சின்ன சின்ன கல்லு சேர்ந்ததுதான் பெரிய மலை. சின்ன பாவம் நினைக்காதீங்க. சின்ன பாவத்திற்காக எத்தனையோ பேர் அல்லாஹ் தூக்கி வீசிருக்கிறான். சைத்தான் சைத்தானது ஒரு பாவம் தானே? சைத்தான் சைத்தானது அவன் எத்தனை பாவத்தை செஞ்சிட்டான்? இப்ளீஸ் இப்ளீஸ் ஆனது லானத்தானதான் ஒரு பாவத்தை தான் செஞ்சான். ஒரு பாவத்திற்காக அல்லாஹ் அவனை லானத்தை செய்து சபித்து தூக்கி வீசினான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு பாவம் தானே செஞ்சாங்க, அல்லாஹ் சொர்க்கத்திலிருந்து வெளியாக்கிட்டானே. சொர்க்கத்துல தானே வாழ வச்சிருந்தான், கண்ணியமா வாழ வச்சான், மரியாதையா வாழ வச்சான். ஒரு பாவம் செய்தார்கள், அல்லாஹ் தூக்கி எறிந்தான் துன்யாவுக்கு. ஒரு பாவம் தான், சின்ன பாவம் தான். அப்படி அல்ல, கண்ணியத்திற்குரிய மேலான பெருமக்களே, சில பாவங்கள் இருக்கிறது, அந்த பாவங்கள் கல்பனுடைய கரையோடு போகும். சில பாவங்கள் இருக்குது, அது வாழ்க்கையில கவலையை கொண்டு வரும். சில பாவங்கள் இருக்குது, அது நம்மளுடைய ரிசுக்க குறைக்கும். சில பாவங்கள் இருக்கிறது, நிரந்தரமான மனக்கவலையை உண்டாக்கிடும். சில பாவங்கள் இருக்கிறது, நம்முடைய அமல் செய்யறதுக்கான நல்ல இன்பத்தை எடுத்துடும். சில பாவங்கள் இருக்குது, நம்முடைய ஈமான சேர்த்து கொண்டு போய். பாவங்களை சாதாரணமா நினைக்க கூடாது. சில பாவங்கள் சின்ன பாவம் தானே, யாருக்கு தெரிய போகுது? சின்ன பாவம், சின்ன பாவம், சின்ன பாவங்கள் தொடர்ந்து செய்கிற பொழுது ஒரு பாவம் நல்ல விளங்கிக்கங்க. சின்ன பாவத்தை நீங்க ரெண்டாவது தடவை செஞ்சீங்கன்னா சரியத்துல அது பெரிய பாவம். ஒரு சின்ன பாவத்தை திரும்ப ஒரு தடவை நீங்க அதே பாவத்தை செய்யறப்ப அது பெரிய பாவம், அது பெரும் பாவமாயிடும். சில பாவங்கள் ஈமான் பிடுங்கப்பட்டுடும், அதுல முதல் பாவம் விளங்கிக்கங்க. ஈமான் பிடுங்கப்படுற பாவத்தை மட்டும் நான் இப்ப நான் அறிமுகப்படுத்துறேன். சரியத்துல ஹதீஸ்ல ஈமான் பிடுங்கப்படுற அளவுக்கு பெரிய பாவம் எது? முதலாவது பெரிய பாவம் என்ன தெரியுமா? சரீரத்தினுடைய சட்டங்களை சுமையாக நினைக்கிறது. சரீரத்தினுடைய சட்டங்களை சுமையாக நினைக்கிறதோடு மட்டுமல்ல, அதை ஏளனமாக சாதாரணமாக பேசுறது. இன்னைக்கு எல்லாம் வட்டி வாங்காம எங்க குடும்பம் நடத்த முடியும்? வட்டி இல்லாம வியாபாரம் பண்ண முடியுமா? இன்னைக்கு எல்லாம் லஞ்சம் வாங்காம வியாபாரம் நியாயப்படுத்துறது. அல்லா பாதுகாப்பு. பாவத்தை விட பெரிய பாவம் குற்றம் என்ன தெரியுமா? பாவத்தை விட பெரிய பாவம் அந்த பாவத்தை அசட்டையா சாதாரணமா நினைக்கிறது, நியாயப்படுத்துறது, அந்த பாவத்தை கொண்டு பெருமை அடிக்கிறது, அந்த பாவத்தை வச்சு சந்தோஷப்படுறது, அந்த பாவத்தை தொடர்ந்து செய்யறது, இது பாவத்தை விட பெரிய பாவம். அப்ப முதல்ல என்ன? ஒருத்தர் மரண நேரத்துல படுத்திருக்கிறார். மரண நேரத்துல படுத்தவர்கிட்ட போய் களிமா சொல்லி கொடுக்கிறாங்க. ஒரு முஸ்லீம் களிமா சொல்லி கொடுக்கிறாங்க. அவர் களிமா சொல்ல முயற்சி பண்றாரு, களிமா வரல. கடைசியில களிமா சொல்லாமலே மௌத்தாயிர, சொல்லாம மௌத்தாகிறது மாத்திரமல்ல, சொல்ல மாட்டேன் தலையாட்டி மௌத்தாயிரார். அதனாலதான் மௌத்தினுடைய நேரத்துல களிமாவை வந்து சொல்லி கொடுக்க கூடாது, சொல்லுங்க சொல்லக்கூடாது, களிமாவை ஞாபகப்படுத்தும். மௌத்தினுடைய சக்கராத்துல இருக்கிறாருன்னு வைங்க, களிமாவை சொல்லுங்க சொல்லுங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்க, முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லுங்க சொல்லக்கூடாது. ஏன்னா அவரு கடுமையான வேதனையில இருப்பார். ரூஹு தொண்டை குழிக்கு வரும் பொழுது நீங்க எதை பாக்குறீங்களோ அதை அவர் பார்க்க மாட்டார், அவர் வேற ஒண்ணு பார்த்துட்டு இருக்கிறாருங்கிறான். நீங்க நினைக்கிறீங்க நீங்க அவரை பார்த்துட்டு இருப்பீங்க, ஆனா அவர் வேற ஒரு கூட்டத்தை பாக்குறாரு, அவர் உங்களை பார்க்கல. மலக்குமார்களுடன் அவர் தொடர்பில நெருக்கத்துல இருக்கிறார். அவரை சுற்றிலும் மலக்குமார்களும் மறுமையும் அவர் போகிற அந்த வாழ்க்கை இதை இதை சுற்றி அவருடைய நினைவுகள் இருக்கும். அதனால இப்ப போய் நீங்க சொல்லு சொல்லுன்னு சொல்லி நிர்பந்தப்படுத்தக்கூடாது.
கலிமாவை ஞாபகப்படுத்தணும். எப்படி தெரியுமா? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். பக்கத்துல இருந்து நம்ம சொல்லணும். ஏன் சொல்லுன்னு சொல்ல வாங்கிறாங்கன்னா, நம்ம சொல்லு சொல்லி அவர் இல்ல முடியாது அப்படின்னு சொல்லி மறுத்துட்டாருன்னா அவர் காக்குறேன் குஃபுரா போயிடும். கலிமாவை சொல்லி சொல்லுங்கன்னு சொல்லி நம்ம மறுக்கிறதுங்கிறது இருக்கிற அது பெரியவா. அப்படி ஒரு தர்ம சங்கடத்துக்கு அவரை உருவாக்கிட கூடாதுங்கிறதுனால கலிமா சொல்லுங்கன்னு சொல்லக்கூடாது. அவர்கிட்ட சொல்லி கொடுக்கிறாங்க கலிமா, அவர் மறுத்துட்டே மூத்தாரு. உடனே அவர் குடும்பத்துக்காரங்கள்ட்ட போய் கேட்டாங்க, இவர் என்ன அப்படி என்ன பாவம் செஞ்சிட்டாரு, கலிமா நசீப் இல்லாம மறுத்துட்டு மூத்தாயிட்டாரு அப்படின்னு சொல்லி சொன்னப்ப, அவர் நல்ல மனுஷன் தான், ஆனா அவர்கிட்ட ஒரே ஒரு சின்ன குற்றம் இருந்துச்சு. என்னன்னா, பெருந்துடக்கு ஏற்பட்டால் குளிக்கிறதுல கொஞ்சம் கவனக்குறைவா இருப்பாரு. பெருந்தொடக்கு ஏற்பட்டுதான் குளிக்கிறதுல கவனக்குறைவா இருப்பார் மாத்திரமல்ல, அவர் சொல்லுவாரு பனு இஸ்ரவேலர்கள் தான் குளிக்க மாட்டார்களாம் பெருந்தொடக்கு ஏற்பட்டா, அவங்களுக்கு எல்லாம் கடமை இல்ல வாஜிப் இல்ல, நமக்கு தான் கடமை, இன்னும் உடனே குளிக்கணும்னு அவசியமா அப்படிங்கிற மாதிரி சரியத்து சட்டத்தை கொஞ்சம் கேலி பேசுவாரு. சரியத்தினுடைய சட்டத்தை கொஞ்சம் கேலியாகவும் சுமையாகவும் நினைப்பார் என்ற பொழுது, அல்லாஹ் அவருடைய மரண நேரத்தை கலிமா மறுக்கப்பட்ட நேரமாக அல்லாஹ் ஆக்கிவிட்டார். முதலாவது எழுதுறாங்க, சரியத்தினுடைய சட்டத்தை பொறுத்த வரைக்கும் சரியத்தின் சட்டத்தை சுமையா நினைக்கிறது, பாவத்தை சாதாரணமா நினைக்கிறது, சரியத்தினுடைய சுன்னத்தை ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்தை கேலியாக பேசுறது, இதெல்லாம் நடைமுறை வாழ்க்கைக்கு சாத்தியம் இல்லைன்னு தத்துவம் பேசுறங்கிற பேர்ல எதையாவது உளறி தொலைகிறது, அல்லாஹ் பாதுகாக்கணும், இதெல்லாம் கடைசியில் மௌத்து நேரத்தில் பெரிய சுமையா வந்து நின்று நம்மளால செய்ய முடியல பாவம் செய்யறோம் அது வேற விஷயம், அல்லாஹ் ஒரு நேரம் இல்லைன்னு ஒரு நேரம் தௌபாவை கொடுப்பான். நம்ம பலகீனத்தினால பாவம் செய்யறோம், அல்லாஹ் நம்ம பயப்படுறோம், ஒரு நேரம் இல்ல நூறு நேரம் அல்லாஹ் தௌபாவை கொடுப்போம் மன்னிக்கலாம். ஆனால் வியாக்கியானமும் நியாயமும் பேசிக் கொண்டிருக்கிறவனுக்கு நிச்சயமாக மூத்து வரைக்கும் அல்லாஹ் தௌபாவோட நசீப கொடுக்க மாட்டான். அல்லாஹ் பாதுகாக்கணும் ரொம்ப ஆபத்தான். முதல்ல பாவத்தை நியாயப்படுத்துறது, சரியத்து சட்டத்தை ஏளனமா பேசுறது, அதை சுமையா நினைக்கிறது, புர்கா போடுறது எல்லாம் அது என்ன சட்டமா என்றெல்லாம் பேசுவது இருக்குது. நவுது பில்லா, இது ஈமான் பிடுங்கப்படுவதற்கான காரணங்கள்ல ஒன்று எழுதுகிறான். இரண்டாவது பலாம் பாவங்கள், அவன் ஈமான் பிடுங்கப்பட்டது போல ஈமானுக்காக சுக்குர் நன்றி சொல்றதை நம்ம விட்டுட்டோம்னா ஈமான் பிடுங்கப்படும். அதனாலதான் சாலிஹீன்கள் சொல்லுவார்கள், நாங்கள் ஈமானுக்காகவே தினமும் ரெண்டு ரக்காத்து மகரிபுக்கு பின்னால தொழுவோம். ஈமானுக்கு மகரிபுக்கு பின்னால சுன்னத்துக்கு பின்னால ரெண்டு ரக்காத்து சாலிஹீன்களுடைய வாழ்க்கையில தினமும் தொழுகுவாங்களாம். அந்த ரெண்டு ரக்காத்து எதுக்குன்னா, ஈமானுக்காக நாங்க ரெண்டு ரக்காத்து சொல்லுவோம். அல்லாஹ் எங்களுக்கு கொடுத்த ஈமானுக்கு சுக்குருக்கா, அது எங்களுடைய இஸ்திகாமத்தை அல்லாஹ் வைக்கணுங்கிறதுக்கா. கண்ணியத்திற்குரிய மேலான பெருமக்களே, பாவங்கள் என்று சாதாரணமாக நினைத்து விடக் கூடாது. ஒரு கட்டத்தில் ஜுனைதுல் பக்தாதி ரஹமத்துல்லா அவங்க நடந்து போயிட்டு இருக்கிறாங்க, அவங்களோடு அவங்களுடைய சீடர் ஒருத்தர் போறாரு, அவர் நண்பர், அவருடைய முரீத், ரெண்டு பேரும் போய்கிட்டே இருக்கும்போது எதிரில ஒரு கிறிஸ்தவ பெண்ணு, அழகான பெண்ணு வந்தா. வந்த உடனே இவர் முரீத் சொன்னாரு, பாருங்க இப்படிப்பட்ட அழகான முகங்களும் நாளை நரகத்தில் கிடக்கும் தானே ஷேக் அப்படின்னார். உடனே ஷேக் ஜுனைதுல் பக்தாதி சொன்னாங்களாம், முதல்ல நீங்க தௌபா செய்யுங்க அப்படின்னா, முதல்ல தௌபா செய்யுங்க, எப்ப நீங்க இப்படி சொல்லிட்டீங்களோ அந்த பெண்ணை நீங்க தவறான கண்ணோட்டத்துல பாத்துட்டீங்க, தவறான கண்ணோட்டத்துல நீங்க பாத்துட்டீங்க, அப்ப இதுக்கு முதல்ல நீங்க தௌபா செய்யுங்க. அந்த பெண்ணு ஈசாயத்துல இருந்து கிறிஸ்தவத்துல இருந்து நரகத்துக்கு போறது இருக்கட்டும், முதல்ல நீங்க செஞ்ச பாவத்துக்கு தௌபா செய்யுங்க. அவர் சொன்னாரு, நான் அப்படி அந்த கண்ணோட்டத்துல பாக்கல, நியாயம் பேசினேன். அல்லாஹு தஆலா அந்த ஒரு பாவத்திற்கு கொடுத்த ஒரு பெரிய தண்டனை என்ன தெரியுமா? அவர் சொல்றாரு, 20 வருஷத்துக்கு பின்னால அவர் இவர் பெரிய ஹாஃபிஸ் குர்ஆன், 20 வருஷத்துக்கு பின்னால குர்ஆன்ல இருந்து ஒரு ஆயத்து கூட மனப்பாடம் இல்ல, பெரிய ஹாஃபிஸ் குர்ஆன், குர்ஆன் மனம் செஞ்ச ஹாஃபிஸ், 20 வருஷத்துக்கு பின்னால குர்ஆன ஒட்டுமொத்தமா எல்லாம் மறக்க வச்சான். ஒரு பாவம் தான், ஒரு பாவம் அவர் சொல்கிறார், என் வாழ்நாள்ல அந்த பாவம் நான் நியாயம் பேசிய அந்த பாவத்திற்காக அல்லாஹ் எனக்கு கொடுத்த பெரிய தண்டனை என்னன்னா, இப்படிப்பட்ட நிலையை அல்லாஹ் ஆகிட்டான். பாவங்களுடைய பிரதிபலிப்புகள் சாதாரணமானது கிடையாது. அந்நியத்திற்குரிய பெருமக்களே, சஹாபிகள் அல்கமாங்கிற ஒரு சஹாபி மரண தருவாயில களிமா வரலன்னு சொன்னப்ப சஹாபாக்கள் அனுப்பி வச்சு களிமா சொல்லி கொடுக்க சொன்னாங்க. சஹாபாக்கள் சொன்னாங்க, அவர் சொல்லல, ரசூலுல்லாவே நேரடியாக வந்தாங்க அவர் வீட்டுக்கு, வந்து ரசூலுல்லா களிமா சொல்லி கொடுக்கறாங்க, அவரால் சொல்ல முடியல அல்கமாவுக்கு.
என்ன காரணம்? என் சஹாபியில் ஒருவருக்கு கலிமா சொல்ல முடியவில்லையா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், இவரை பற்றி உண்டான புல் டீடைல்ஸ் எனக்கு கொடுங்க. நான் இவருக்கு யார் இருக்கிறா, கூட இருக்கிறது யாரு என்று கேட்ட பொழுது கடைசியாக அவர் மனைவி சொன்னாரு, மனைவியை கொண்டு வந்தாங்க, இவர் எப்படி இபாதத்துல நல்லா இருப்பார் நாயகமே, தொழுகை நோன்பு தக்காத்து எல்லாம் சரியா இருக்கு நாயகமே, சரி விடுங்க, அடியார்களுடைய ஹக்குல எல்லாம் சரியா இருப்பாரு, ஆனால் இவருக்கு ஒரு தாய் இருக்கிறார், இவருக்கும் அவருடைய தாய்க்கும் மத்தியில் கொஞ்சம் மனக்கட்டம். செல்லாருங்க, முதல்ல அந்த அம்மாவை கூட்டு வாங்க. கூட்டு வந்து சொல்ற சொன்னாங்க, உங்களுடைய பிரச்சனையை நீங்க தீர்த்து இவரை மன்னிச்சிருங்க. அந்த அம்மா சொன்னாங்க, இல்ல மன்னிக்கிறது இல்ல அப்படிங்கறத சொன்னப்போ, அப்படியானால் விறகை எடுத்து வாருங்கள், நாங்கள் இவரை அடக்குவதை விட இவரை கொளுத்து விடுகிறோம். எப்படி இருந்தாலும் நீங்க மன்னிக்காதவரை இவருக்கு களிமா கிடைக்க போறது இல்ல, இவர் நரகத்துக்கு போயிடுவாரு என்று சொன்ன பொழுது அந்த தாய் இந்த வார்த்தையை கேட்டு உடனடியாக மன்னித்தார்கள். இப்ப செல்லாலை செல்ல இப்ப சொல்லுங்க நாங்க களிமா. செல்லாலை செல்லம் சொன்னார்கள், யார் தாயை நோவினைப்படுத்துகிறார்களோ அவர்களுக்கு களிமாவினுடைய நசீப் எடுக்கப்படும். பெற்றோர்களை நோவினப்படுத்துறவங்களுக்கு கடைசி நேரத்தில் களிமா பிடுங்கப்படும். அவருக்குள்ள அல்லா பாதுகாக்க. நான் சொல்வது பாவங்களில் ஈமான் பிடுங்கப்படுற பாவங்களை மட்டும் உங்கள் கவனத்திற்கு தருகிறேன். கண்ணியத்திற்குரிய மேலான பெருமக்களே, எனவே பாவத்தை சாதாரணமாக நினைத்து விடக்கூடாது. பாவங்களின் பிரதிபலிப்புகள் குறைந்தபட்சம் நம்முடைய கல்வை இருளாக்கிடும், கூடினபட்சம் ஈமான் பிடுங்கப்படுவதற்கு காரணமாயிடும். அல்லா பாதுகாக்க வேண்டும். எனவே பல்ஆமுனுடைய வாழ்க்கையிலிருந்து இந்த உம்மத்து பெற வேண்டிய மிகப்பெரிய பாவம் நம்முடைய ஈமானுக்காக நாம் அல்லாவுக்கு சுக்குர் செய்ய வேண்டும். பாவங்களில் இருந்து நாம் தௌபா செய்ய வேண்டும். தௌபாவுக்கான நான்கு நிபந்தனைகள் பெருமக்கள் சொல்லுவார்கள். முதலாவது, ஒரு பாவத்துக்கு தௌபா செய்யறது முதல்ல நாவு நாள இஸ்திக்ஃபார் செய்யணும். இரண்டாவது, கல்புல செய்ய மாட்டேன்னு உறுதி கொள்ளணும். மூன்றாவது, அந்த உறுப்புகளால் மீண்டும் பாவம் நடக்காத அளவுக்கு பார்த்துக் கொள்ளணும். நான்காவது, பாவம் நடந்த அந்த தொடர்பை துண்டிக்கணும். எந்த நட்பால எந்த சூழ்நிலையால் அந்த பாவம் வந்துச்சோ அந்த நட்பை துண்டிக்கணும். நான்கு விஷயங்கள் தௌபத்து நஸ்ஹா, ஒரு பாவத்துக்கு தௌபா செய்யறதுக்கான நிபந்தனைகள் என்ற முஃபஸ்ஸிர்கள் எழுதுறாங்க. நாவுக்கு அதுல பங்கு இருக்குது, கல்புக்கு அதுல பங்கு இருக்குது, உறுப்புக்கு உடல் உறுப்புக்கு பங்கு இருக்குது, நம்முடைய சுற்றி இருக்கிற அந்த சூழலுக்கு அந்த பங்கு இருக்குது. இந்த நான்கும் சேர்ந்தால்தான் தௌபா தௌபாவாக. இல்லன்னா சும்மா வெறுமினே எல்லாம் மன்னிச்சிருந்து சொல்லிட்டு போனதல்ல தௌபா. இப்படியே சொல்லிட்டு போனா கடைசியில எத்தனையோ பாவங்கள் தௌபா ஆக்கப்படாமலே கிடக்கு. அல்லாஹ் பாதுகாக்க. ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தஆலா நம்முடைய பாவங்களில் இருந்து பரிசுத்தமாக அல்லாஹ் நம்மை ஆக்கி வைப்பானாக. இப்படி மிக்க ரமலானுடைய காலங்களை அடைந்தும் பாவங்கள் மன்னிக்கப்படாதவர் பாக்கியமற்றவர் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்படிப்பட்ட நிலையில் இருந்து அல்லாஹ் இந்த உம்மத்தை நம் அனைவர்களையும் நம் குடும்பத்தையும் அல்லாஹ் பாதுகாப்பானாக. நீண்ட நெடிய நாட்கள் நோய்ந்து இல்லாமல் ஆரோக்கியத்தோடு மன நிம்மதியோடு நிறைவோடு அல்லாஹ் நின்று வணங்கி வழிபட்டு வாழ்கிற நசீபையும் பாக்கியத்தையும் அல்லாஹ் நமக்கும் நம்மை பெற்றெடுத்த தாய் தந்தையர்கள் மனைவி மக்கள் உற்றார் உறவினர்கள் யாவருக்கும் நசீபாக்கி தந்தருவானாக. Audio was downloaded from TamilIslamicMedia.com.